இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோசியா, ஆசியா, பெத்தனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த அருமையான நிருபம், பேதுருடைய நிருபத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதுக்கு மத்தியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு எழுதிட்டு வர்றார். நம்ம பார்த்துருக்கிறோம் அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தணும்னு எழுதுறார். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து வருகிற சோதனைகளும் வெளியில வருகிற பலவிதமான சோதனைகள் துன்பங்களுக்கு விரோதமாக தங்களை பலப்படுத்தணும் என்பதற்காக அவங்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதி வர்றாரு. கிறிஸ்தவர்களை எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்ற அடையாளம் காமிச்சு வர்றாரு. நம்ம போன வாரம் பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்படுறது அப்படின்றது எவ்வளவு அதிசயமான ஒரு சத்தியம். தெரிந்து கொள்ளப்படுறது, the elect of God. எந்த சத்தியமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இவ்வளவு தைரியத்தை கொடுக்காது. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கும் போது பெரிய தைரியத்தை கொடுக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு. இந்த சத்தியம் தான் பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறது. எந்த மனுஷனும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்றத அறிந்த பிறகு அவனுக்கு இருக்கிற தைரியம் இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இருக்காது. இவர்கள் குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? பவுல் கேட்கிறார், மகாபெரிய தைரியம் இந்த சத்தியம் நமக்கு கொடுக்க முடியும். ஏன், எதுக்கு அவன் பயப்படுவான்? தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அறிந்த மனுஷன் அவன் எதுக்குங்க பயப்படுவான்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் அழகா சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு மனுஷன் தன்னை அறிந்த பிறகு தான் ஒரு ராயல் கழுகு ஜாதிக்கு சேர்ந்தவன்றத அவன் உணர்ந்த போது, சின்ன சின்ன குருவிகள் கத்துக்கிற கத்துக்கெல்லாம் அவன் ரொம்ப பயப்பட மாட்டான். அதை பத்தி எல்லாம் அவன் கேர் பண்ண மாட்டான். அவன் ஒரு ராஜரீக ரத்தம் அவன் நாடிகளில் ஓடுதுன்னு உணர்ற மனுஷன், பிச்சைக்காரங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அவன் அவ்வளோ செவி கொடுக்க மாட்டான். அவன் அவனே வித்தியாசமான ஒரு மனுஷன். இந்த உலகமே தனக்கு விரோதமாக வந்தாலும் சர்வ வல்லமை உன்னதமானவரின் அடைக்கலத்தில் ரகசிய இடத்துல ஒரு பூரண சமாதானத்தோடு வாழ்வது எப்படின்னு அவன் கற்ற மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஒரு கொலைக்கிற நாய்க்கு கொஞ்சம் கூட கேர் பண்ணாத ஒரு சிங்கம் எப்படி நடந்து போமோ அந்த மாதிரி கம்பீரமா நடந்து போற மனுஷன். இவனுடைய புருவம் வந்து இரும்புனால செய்யப்பட்டது அவர் சொல்லிட்டு வர, இவனுடைய இருதயம் வந்து கற்பாறையினால செய்யப்பட்டது, எதையும் தாங்கும் நெஞ்சம் உள்ளவன், அஞ்சா நெஞ்சத்தோடு கம்பீரமா ராட்சச மாதிரி இந்த உலகத்துல நடக்கிறவன். மற்ற மனிதர்கள்லாம் குட்டி மனுஷங்க மாதிரி இவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவனை புரிந்து கொள்ளாம திணறுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அப்படி நடப்பான் அப்படின்ற, அவன் பயங்கரமா அண்ட சராசரத்துக்கே ஒரு அண்ட சராசரமே தனக்கு விரோதமா வந்தாலும் எல்லாத்தையும் தன்னுடைய சத்ருக்களையும் சகல பேரையும் பார்த்து நகைக்கிறவன். இவன் நகைத்து இவன் சொல்லுவானா, தேவன் என் அடைக்கலமும் என் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு வாழ்ற ஒரு மனுஷன், பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஆச்சரியத்தை விளைவிக்கிற ஒரு தைரியம் கொண்ட ஒரு மனுஷன். யார் இவ? தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அப்பேற்பட்ட தைரியம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் தாங்க நம்ம கொடுக்க முடியும். அதனாலதான் பேதுரு அந்த சத்தியத்தை அந்த மக்களுக்கு அப்ப சொல்ற. பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா தாவீது பெரிய உபத்திரவங்களை சந்திச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய சங்கீதம்லாம் எழுதுறதுக்கு படையே அவருக்கு விரோதமா வருது, மனுஷன் என்ன பண்ணுவாரு? தேவனால் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற சத்தியம் தான் அவருக்கு அப்படிப்பட்ட சங்கீதங்களை எழுதி வைக்குது. படை வந்தாலும் நான் 10,000 பேர் எனக்கு விரோதமா வந்தால் நான் பயப்பட மாட்டேன்ற தைரியம் அந்த மனுஷனுக்கு எப்படி வருதுங்க? தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னதமானவரின் அடைக்கலத்துல நான் இருக்கும்போது பூரண சமாதானத்தோடு என்னால் வாழ முடியும். அது ஒரு பெரிய சத்தியம். அதை போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த சத்தியம் இன்னைக்கு நம்ம அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்த்துட்டு போனோம்னா நம்ம பேதுரு முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும், 5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிரும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லிட்டு நல்லா விளக்கிட்டு போனோம்னா கரசாரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், உதாரணங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு. ஆனால் தியாலஜியில் நம்ம வளர முடியாது. நம்ம ஊரில் அதான் செய்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் வசனங்களை விளக்கி கொடுக்கறது இல்லை, ஒரே வார்த்தை. நம்ம தியாலஜியில் ரொம்ப வளர முடியாது. ஆகவே இன்னைக்கு 2 வசனங்களாவது நம்ம முடிக்க பார்க்கணும் இல்லைங்களா. அந்த 2 வசனங்களை முடிப்பை பார்ப்போம். 2வது வார்த்தையை நம்ம தியானிக்க பார்ப்போம். 2வது வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அவர்களுக்கு 2 அட்ரஸை கொடுக்கிறாரு பேதுரு. உங்களுக்கு 2 அட்ரஸ் இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தா, இவ்வளோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா, ஏங்க பூமியில் என் நிலைமை இப்படி இருக்கு, ஏன் இவ்வளோ உபத்திரவம் எனக்கு இருக்கு, எவ்வளோ சோர்வுகள் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நீ வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. பரலோகத்தில் உனக்கு இருக்கிற அட்ரஸை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மகாபெரிய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது சாதாரணப்பட்டதே இல்லை, பெரிய சத்தியம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பூமியில் உன்னுடைய அட்ரஸையும் நீ புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் உன்னுடைய நிலைமை என்ன? நீ ஒரு பரதேசி. பரதேசி, நமக்கு பரதேசினா நமக்கு திட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊரில் திட்டுற மாதிரி. பரதேசினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பரதேசி இன்னொரு வார்த்தை கூட வருது, இங்கிலீஷில் ஏலியன் வருது. ஏலியன், ஏலியன்னா நம்ம ஏலியன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, வேற பூமியிலேருந்து வேற பிளானட்லேருந்து இந்த பூமிக்கு வித்தியாசமாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரதேசின்றது வந்து ஒரு திட்டமாக. இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், அன்னியன். அதுவும் இந்த சினிமாக்காரங்க எடுத்து யூஸ் பண்ணித்தாங்க, அன்னியன்ற ஒரு வார்த்தை. இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் அன்னியன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தலாம். இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். எப்போ அப்படின்னா, எப்படி எப்போ அப்படி பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஒரு வெளிநாடுக்கு எங்கன்னா போயிட்டு வந்தோம்னா அந்த உணர்வு நமக்கு ஏற்படலாம். எங்க ஒரு வெளிநாடுக்கு போறோம், உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெளிநாடுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆப்பிரிக்கால ஒரு பெரிய காடுக்கு நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோம், காடு வாசிகள் இருக்கிற மக்கள். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டு வரோம், அங்க போய் பார்த்தோம்னா, நீங்க அங்க இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்களேன், அவங்க பார்க்கறதுக்கு முகலாம் வித்தியாசமா இருக்கு, கலரும் வித்தியாசம், அவங்க பேசுற பாஷையும் வித்தியாசமா இருக்கு, அவங்க சாப்பிட்றதா நமக்கு கொஞ்சம் கூட ஒம்பாது, என்னவோ சாப்பிட்றாங்க அவங்க, அந்த சாப்பாடு நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது, அவங்க சிந்தனையே வித்தியாசமா இருக்கு, பேச்சு பாவனை நடத்த எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நியூஸ் பேப்பரை எடுத்து படித்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அது எழுத்துக்களாவே தெரிய மாட்டேன், டிவியை பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன ஃபீலிங் நமக்கு ஏற்படும், இது நம்ம ஊர் அல்ல, இது என் தேசம் அல்ல, இங்க இருக்க வேண்டியவன் அல்ல நான், தெரியாது நமக்கு, நான் ஒரு பரதேசி இந்த இடத்துல, இது என் இடமே இல்லை, இது எனக்கு செட் ஆனதே இல்லை அப்படின்ற உணர்வு ரொம்ப ஆழமா அப்ப ஏற்படும். ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பெரிய பேஜார் கூட ஏற்படலாம், இது என் இடம் இல்லை, ரொம்ப வினோதமான ஃபீலிங். இதுல பேதுரு நமக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருப்பதுனால ஒரு மகா பெரிய அற்புதம் உங்க ஆத்மால நடந்திருக்கு, மகா பெரிய அற்புதம். அந்த அற்புதம் நடந்ததுனால என்ன ஆச்சு, உங்களுடைய கன்வர்ஷன் டைம்ல நீங்க மனம் மாறினீங்களே அந்த டைம்ல, அந்த அற்புதம் நடந்ததுனால நீங்க எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கும் போயிடல, அந்த ஃபாரின் கண்ட்ரியை விட ரொம்ப தூரம் போயிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க, இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அப்படி போனதுனால இந்த உலகத்துல உங்களுடைய அந்த மறுபிறப்பு, அந்த மறுபிறப்பு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, உங்களை மாத்திருச்சு, உங்களை மாத்தி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள், பழையவைகள்லாம் ஒளிந்து போயின அப்படின்றதுனால, நீங்க புது சிருஷ்டி ஆனதுனால, நீங்க மறுரூபம் அடைஞ்சதுனால, நீங்க வளர்ந்த வீடே, நீங்க வளர்ந்த உங்களுடைய சொந்த ஊரே உங்களுக்கு பரதேசியா தெரியுது, அது வித்தியாசமா தெரியும். ரொம்ப தூரம் நீங்க போயிட்டீங்க, ஃபாரினை விட தாண்டி போயிட்டதுனால, நீங்க எந்த வீட்டில் வளர்ந்தீங்களோ, எந்த ஊர்ல வளர்ந்தீங்களோ, எந்த தேசத்துல வளர்ந்தீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு வினோதமா தெரியுது. அவங்க உங்களை பார்த்தா நீங்க வினோதமா தெரியுறீங்க அவங்களுக்கு, ஏன், மகா பெரிய அற்புதம் உங்க ஆத்மால நடந்துருச்சு. இந்த உலகத்துக்கு நீங்க பரதேசிங்களா ஆயிட்டீங்க. ரட்சிப்பு வந்து உலகத்தை நமக்கு ஒரு பரதேசியா மாத்திருதுங்க. உண்மையான ரட்சிப்பு அத்தாங்க செய்யறது. உலகத்தை நமக்கு ஒரு பரதேசியா மாத்திருது. பிறந்ததுல இருந்து நம்மளை அறிந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு வித்தியாசமா மாறிடுறாங்க. உங்களுக்கு ஆச்சோ தெரியும், எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப ஏற்பட்டிருக்கு. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருந்த அப்பா அம்மா, என் சொந்த அப்பா அம்மா, என் சகோதரங்க எல்லாம் வித்தியாசமா ஆயிட்டாங்க. நான் அவங்களுக்கு வித்தியாசமா ஆயிட்டேன். என்ன பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ரட்சிப்பு செய்யற ஒரு பெரிய அதிசயம். ரட்சிப்பு செய்யற ஒரு பெரிய அதிசயம். இந்த உலகத்துக்காக வாழுகிறவர்களா, ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துக்காகவே வாழ்றவங்க. நம்ம தேவ வசனத்தின்படி வாழணும்னு பாக்குறவங்க. இந்த உலகத்துல பிசாசு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுது, அசுத்தாவி. ஆனா மறுபடியும் பிறந்தவனுக்கு பரிசுத்தாவி குடிகொண்டு கண்ட்ரோல் பண்றாரு. வித்தியாசமா ஆயிடுறான். அவனுடைய வைராக்கியங்கள், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வித்தியாசமா ஆயிருது. உலகத்தை விட வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு நாம் பரதேசிகள் ஆயிடுறோம். நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இன்பங்கள் எல்லாமே மாறுறதுனால நம்ம ஏலியன்ஸ் என்ற ஒரு வார்த்தை இல்லைங்களா, வித்தியாசமா நம்ம ஆயிடுறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு பிசினஸ் மேனா இருந்தானா, இந்த உலகத்துல பிசினஸ் மேன் எல்லாம் ஏமாத்துறவங்க தான் இல்லைங்களா. ஆனா இவன் மறுபடியும் பிறந்தவன் இன்னுமே ஏமாத்தாத ஒரு பரதேசியான பிசினஸ் மேனா இருப்பான், வினோதமான பிசினஸ் மேனா இருப்பான். ஒரு புருஷனா இருக்கிறவன், இந்த உலகத்துல இருக்கிற அநேக புருஷருங்க எல்லாருமே இல்ல, அநேக புருஷருங்க வெளியில இருந்தாலும் மனசுக்குள்ள மனைவிக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறவங்க இல்ல இல்லைங்களா. ஆனா மறுபடியும் பிறந்தவ தன் உள்ளத்துல இதயத்துல இருந்து தன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும்னு பார்ப்பான். இந்த மாதிரி புருஷனை பார்த்ததே இல்லையே, பரதேசியா இருக்கிறியே அப்படின்ற மாதிரி ஆயிருவான். வாலிப பிள்ளைங்க மறுபடியும் பிறந்தா எப்படி ஆயிருவாங்க தெரியுங்களா. இந்த வாலிப பிள்ளைங்க உலகத்துல இருக்கிறதுங்கெல்லாம் எப்படி, வாலிப இச்சைகளுக்கு தான் ஓடுறது. பேசுறதெல்லாம் உலக ஜோக்ஸ், பாடுறதெல்லாம் உலக பாட்டு, உலகத்துல தான் வாழ்றது. ஆனா இந்த வாலிப புள்ள பார்த்தோம்னா பரதேசியா இருக்கும் மத்தவங்களுக்கு பாக்குறது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வாலிபெய்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காது. உலக ஜோக்ஸ் என்ன வித்தியாசமா இருக்கிறியா எங்களுக்கு எல்லாருக்கும், ஏன்னா இது பரதேசி ஆயிடுச்சு, மறுபடியும் பறந்துருச்சு இந்த புள்ள. அதுதான் பாக்குறோம் ஒரு ஒரு இடங்கள்லயும். சோர்ந்து போய் மன உளைச்சல் அடைஞ்சா இந்த உலகத்துல குடியும் ட்ரக்ஸும் அதுல போறவன் இவன் இருக்க மாட்டான். வித்தியாசமா இருப்பான் எல்லாத்த விட உலகத்துல. உலகமே ஒரு போக்குல போனாலும் அதுக்கு விரோதமா எதிர் நீச்சல் அடிச்சு போறவன் அவன் தான் இந்த உலகத்துல பரதேசியா இருப்பான். ஏன் அவன் அப்படி ஆனா, மகிமையின் ஆவி அவனுக்குள்ள குடிகொண்டு வந்துருச்சு. பரலோக குடிவாசியா அவன் மாறிட்டான். குடிமகன், பரலோக குடிமகனா அவன் மாறினதுனால அவன் பரதேசி ஆயிட்டான். பேதுரு அதான் சொல்றார், இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஐ வெல்கம் யூ, பரதேசியுடைய சங்கத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நீங்க தனிமையா இல்ல, பரதேசின்னு ஒரு சங்கம் இருக்கு, அங்க நீங்க உங்களை வரவேற்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி மாறிட்டீங்க சகோதரர்களே. உங்களுக்கு இப்படி ஃபீலிங் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா இது நம்ம வீடு இல்ல, இது நம்ம தேசம் இல்ல, இது நம்ம சொந்த ஊர் இல்ல. அத நீங்க உணர்ந்து, அத நீ, நம்ம ஒரு வித்தியாசமான தேசத்துக்கு சேர்ந்தவங்க, வித்தியாசமான ஜாதி நம்ம, அதுதான் பரதேசி. வித்தியாசமான ஜாதிக்கு நம்ம சேர்ந்தவங்க. அந்த மாதிரி பரதேசி ஆனவன் வந்து அவனுடைய ஃபீலிங்ஸே ரொம்ப வினோதங்க. அவனுக்கு மனைவி, பிள்ளைங்க, உறவினர்கள் எல்லாம் இருக்கலாம், அப்பா அம்மா. ஆனா இந்த உலகத்துல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவான், தனிமையா ஃபீல் பண்ணுவான். எவ்வளோ வசதி இருக்கலாம் அவனுக்கு, பணம் எக்கச்சக்கமா இருக்கலாம், தீனி எவ்வளவோ சாப்பிட்டுக்கலாம் இஷ்டம் வர மாதிரி அவனுக்கு. ஏன் சொல்ல போனா 100க்கு 100 பிளாட் டிவி, ஹோம் தியேட்டர் வீட்டுல இருக்கலாம், காரு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், ஆனா அது எதுவுமே அவனை திருப்தி செய்யாது. பரதேசியா மாறணும். ஏன்னா அவனுக்கு ஞானோதயம் ஆயிடுச்சு. ஞானோதயம் என்ன, ஞானோதயம் வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயேன்ற ஞானோதயம் ஆயிடுச்சு அவனுக்கு. இதெல்லாம் வானத்து கீழே எந்த காரியமும் என்னுடைய நித்திய ஆத்மாக்கு திருப்தியை விளைவிக்காதுன்னு அவன் உணர்ந்துட்டான். யோசிச்சு பாருங்களேன், அது பெரிய ஞானோதயங்க. அது எல்லாருக்கும் வர்றது இல்லை. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்க பார்க்கணும், இதை சாப்பிடணும், அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கிறது. இவனுக்கு என்னன்னா, இந்த உலகத்துல எதுவுமே திருப்தி செய்யாதுன்ற ஞானோதயம் அவனுக்கு ஆயிடுச்சு. அவன்தான் பரதேஸ். எந்தத்தனை காரியம் இருந்தாலும் அது அவனுக்கு திருப்தியை கொடுக்காது. இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல. ஆழமா உணர்ந்தவன், மற்றவங்க எல்லாம் சொல்லிக்குவாங்க, ஆனா இவன் ஆழமா உணர்ந்தவன், இந்த உலகம் எனக்கு வீடு அல்ல. எல்லாரும் இயற்கை மனுஷன் பேசுவான், ஆனா ஆழமா இதை கிரகிச்சவன், அவனுக்கு தெரியும். அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற யாரோ ஒருத்தர் குடியிருக்க போறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் அழகா வாங்கி போட்டிருக்கிற ஈசி சேரு சோஃபா அதுல இன்னும் கொஞ்ச நாள்ல வேற யாரோ உட்கார்ந்து இருக்க போறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் கட்டில வேற யாரோ படுத்திருக்க போறான், அவனுடைய புக்ஸ் எல்லாம் வேற யாரோ படிக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுடைய துணியெல்லாம் எடுத்து இந்த உலகம் எரிச்சிடும், இல்லை யாராவது ஏழைங்களுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு போட்டோ மாட்டி அவனை மறந்துடும்னு அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் அவன் வெறும் பரதேசி அப்படின்னு உணர்ந்து அவன் வாழ்றவன், இந்த உலகத்தை ஒட்டி வாழ்றவன், இந்த உலகமே எல்லான்னு நினைச்சு வாழ்றவன் அல்ல, இந்த உலகத்தில் நான் பரதேசி அப்படின்னு வாழ்றவன், அதை உணர்ந்தவன். அது பெரிய ஞானோதயங்க, எல்லாருக்கும் அறிஞ்ச மாதிரி உணர்ந்த மாதிரி அதை நினைச்சுக்குவாங்க. அதன்படி அவங்க வாழ்க்கை இருக்காது, மனசு அப்படி இருக்காது. பாருங்களேன், அது அவன் பெரிய பரதேசி, அதை உணர்ந்தவன். பவுல் பேதுரு என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா கங்கராச்சுலேஷன்ஸ், கங்கராச்சுலேஷன்ஸ், உங்க கண்கள் திறக்கப்பட்டது. பிசாசுனால குருடாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கு மத்தியில உங்களுக்கு விழிப்பு வந்துருச்சு, உங்க கண்ணு திறந்துருச்சு. ஏன்னா பெரிய அற்புதம் உங்க உள்ளத்துல நடந்ததுனால தான் இப்படி உங்களுக்கு உணர்வு வருது. நீங்க பரதேசிகளா ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க ஒரு மகிமையான ஜாதிக்கு சேர்ந்தவங்க. அந்த ஜாதியுடைய தகப்பன் யார் தெரியுமா? யார் அதனோட தகப்பன்? ஒரு வசனம் படிப்போம். அதனோட தகப்பன் ஆபிராம்னு சொல்லலாம். 11:9 எபிரேயர் 11:9 ஆபிராம் எப்படி வாழ்ந்தார் பாருங்களேன். இந்த நம்ம இந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வேற ஜாதியில சேர்ந்துட்டோம். நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பாவுக்கு பேர் மாரிமுத்து இருக்கலாம், பெரிய அந்த பேர் இருக்கலாம், விநாயகர் கணேஷா பேர் இருக்கலாம் நம்ம அப்பா அம்மாக்கு. ஆனா நம்ம இப்படி மறுபடியும் பிறந்ததுனால நம்ம வேற ஒரு ஜாதி கூட சேர்ந்துட்டோம். நம்முடைய முற்பிதா யாரு? ஆபிரஹாம். அவருடைய அவரை பத்தி பார்ப்போமே. 11:9 படிங்களா, என்ன
போட்டிருக்கு? தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
இந்த ஆபிரஹாம பத்தி என்ன போட்டிருக்குன்னா, அவன் தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் அவன் எப்படி குடியிருந்தான் போட்டிருக்கு, கூடாரங்களிலே குடியிருந்தான். பலஸ்தீனா இடத்தை பத்தி பார்த்தோம்னா, நமக்கு ஷீட் வீட்டில் நம்ம ஊரில் தங்குறதே கஷ்டம் இல்லைங்களா? இவ்வளோ வெயில் அடிக்குது, இப்போ சம்மர் வரப்போகுது. இன்னும் பலஸ்தீனால கூடாரங்களில் தங்குறதுன்னா வெயில் பிச்சை எடுத்துரும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய முழு வாழ்க்கையும் கூடாரங்கள்லேயே தங்கியிருந்தான். ஏன்? வேற கதி இல்லைன்னா ரொம்ப பணக்காரங்க அந்த மனுஷன், ரொம்ப பணக்காரன், ரொம்ப ஈஸியாக செட்டில் ஆகிருக்கலாம். எல்லாம் அவரை வரவேற்பாங்க. மற்ற ஊரெல்லாம் சோதோமெல்லாம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க என்கிட்ட வான்னார். அவர் என்ன சொன்னார்? ஒரு நூல் கூட எனக்கு தேவை, உங்க கூட சேர மாட்டேன். எல்லா தேசங்கள்லையும் அவரை வரவேற்பாங்க. என் கூட இரு, அபிமலக்கு என் கூட இருன்னாரு. எங்கேயுமே தங்கல அந்த மனுஷன். தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஆயுசு முழுவதுமா அந்த கூடாரங்களில் தங்கியிருந்தார். ஏன் தங்கியிருந்தார்? ஏன் அவருக்கு ஏன் அப்படி தங்கியிருந்தார் அந்த மனுஷன்? எங்க கூடாரங்கள்ல அதுவும் செட்டிலா இல்லை, ஒரு இடத்துல கூடாரம் போட்டேன்னு இல்லை. கூடாரம் எகிப்துக்கு போவாரு, மம்ரேக்கு போவாரு, கெராருக்கு போவாரு, இதை சுத்திக்கிட்டு இருக்குதான் மனுஷனுடைய வாழ்க்கை, செட்டில்டாவே இல்லை. ஏன்? 11 அடுத்த வசனம் படிங்களா, 10. ஏன் அவர் அப்படி வாழ்ந்தாரு?
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான்.
ஏன்னா பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஏன் அந்த மனுஷன் கூடாரங்கள்ல வாழ்ந்தாருன்னா, தான் ஒரு பரதேசின்றத அந்த மனுஷன் அறிந்து உணர்ந்திருந்தார். தான் இந்த பரதேசி, இந்த உலகத்தில் எனக்கு பங்கு வேணாம் அப்படின்னு அறிந்திருந்தார். பங்கு ரெண்டு தான், இந்த உலகத்தில் பங்கை நீ அனுபவிச்சு, இது இந்த உலகத்தில் தான் பங்கு வேணும்னா சில பேர் கொடுத்து ஒழிச்சிட்டாரு கடவுள், போ இதுவே அந்த ஐஸ்வர்யவான் கொடுத்து ஒழிச்ச மாதிரி. இந்த உலகத்தில் உனக்கு பங்கு வேணுமா, எடுத்துகிட்டு போன்றார். ஆனால் ஆபிரஹாம் அப்படி வாழ்ந்ததுக்கு, கூடாரத்தில் வாழ்ந்ததுக்கு, ஒரு இடத்துலையும் செட்டில் ஆகாமல் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? பெரிய பணக்காரங்க, பெரிய வசதி, நினச்சிருந்தா வீடை கட்டியிருக்கலாம், பெரிய வீட கட்டி பெருசா இருந்திருக்கலாம். கூடாரத்திலேயே வாழ்ந்த ஆயுசை முடிச்சுட்டார் மனுஷன். ஏன்? காரணம் என்ன? அவர் பரதேசின்னு அறிந்து, இந்த உலகம் என்னுடைய வீடு அல்ல, என்னுடைய வீடு வரப்போகுதுன்னு அறிந்து வாழ்ந்த மனுஷன். அவர் செட்டில் ஆகல இந்த உலகத்துல, இந்த உலகத்துல பங்கத்தான் நாடலை அப்படின்னு போட்டிருக்கு. 11:14 படிங்களா, அவங்கள பத்தி எல்லாம் என்ன போட்டிருக்கு?
இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள்.
கொஞ்சம் சத்தமா படிங்க.
இப்படி அறிக்கை இடையவர்கள் சுய தேசத்தை
நாடி போகிறோம் என்று தெரியப்பட்டார்கள்.
இப்படி பரதேசியா வாழ நினைக்கிறவங்க, இந்த உலகத்துல செட்டில் ஆகாம வாழுகிறவர்கள், அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நாங்க இன்னொரு உலகத்துக்காக வாழ்றவங்கன்னு காட்டுறாங்க. அதன் மூலமா இந்த உலகத்துல செட்டில் ஆகாம வாழ்றவங்க, நான் இன்னொரு உலகத்துக்காக வாழ்றவன் அறிக்கை எடுக்கிறார்கள். அப்புறம்
தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
பாருங்களேன், அவங்க நினைச்சிருந்தா அவங்க போய் பழைய தேசத்துல கூடாரத்துல அவங்க வீட்டுல செட்டில் ஆகி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதை விட பரம தேசத்தை அவர்கள் நாடுகிறவர்களா இருக்கிறனால இந்த உலகத்துல அவங்க செட்டில் ஆகலங்க. அவங்கள மாத்திரம் இல்ல, அந்த எபிரேயர் 11 வர எல்லா விசுவாசிகளும், ஏங்க பைபிள்ல எல்லாரும் ஆபிராம், ஐசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு, அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் வர யோசுவா, அதுக்கப்புறம் வர தாவீது, ஏங்க அவங்களுடைய பைபிள்ல அவங்க எல்லாம் ரொம்ப விசேஷம், ஏன் அவங்க பைபிள்ல கதாநாயகர்களா இருக்காங்க? ஒரே காரணம் தெரியுமா, அந்த மனிதர்கள் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, அவங்கதான் விசுவாசிக. ஆபிராமுடைய புத்திரர்கள் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, பரதேசிகளா வாழ்ந்தவர்கள். அதனாலதான் அவங்க கதை பைபிள்ல இருக்கு. அவங்கள மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும் என்பதற்காகத்தான். பாருங்களேன், ஒருத்தர் கதையும் வரும் அந்த வசனங்கள்ல பார்த்தோம்னா. மோசேயை பத்தி சொல்லும் போது அது அடிக்கடி ரொம்ப ஃபேவரட்டான வசனம், படிங்களா 24 அதே எபிரேயர்ல.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து,
பார்வோனுடைய குமாரத்தி எவ்வளவு பெரிய கணம், அதை வெறுத்தான் போட்டிருக்கு, வெறுத்து. அப்புறம்
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
அந்த மனுஷன் பைத்தியமா பிடிச்சிருச்சு அவருக்கு. பாரோ ராஜாவாக வேண்டிய மனுஷன் அதையெல்லாம் வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்த அப்படின்னா என்ன, இந்த உலகத்துல எதுவுமே நிலைக்க போறது இல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவோடு நிந்தனை அனுபவிப்பதே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷம், உலக சந்தோஷம் எதுவுமே நிலைக்க போறது இல்ல. இந்த உலகம் என்ன திருப்தி செய்யாது, இந்த உலகத்துக்காக நான் வாழக்கூடாதுன்ற ஞானோதயம் அவருக்கு ஆயிடுச்சு. அந்த மோசே காணன் அவர் பரதேசியில உணர்ந்துட்டான். அது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோசே ஆபிராமுக்கு ஏற்பட்ட அந்த ஜாதிக்கு நீங்க சேர்ந்தவர்கள், அந்த கூட்டத்துல நீங்க சேர்ந்தவர்கள். அதாங்க சொல்றாரு அவரு, அவங்க எல்லாம் நம்முடைய முப்பிதா. இன்னொரு சங்கீதம் தாவீது சொல்றது பார்ப்போம். சங்கீதம் 39:12 வசனம்.
கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன்.
இங்க வருது பாருங்களேன் அந்த வார்த்தை, அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். ஏன்னா தாவீதும் சொல்றார், அவரு பெரிய ராஜா, இந்த உலகத்துக்காக எவ்வளவு அனுபவிச்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் என் பிதாக்களை போல நானும் அந்நியனும் பரதேசிகளமா இருக்கிறேன். இதுதாங்க நம்மளுடைய பிதாக்கள். ஏன் நம்மளும் அந்த ஜாதிக்கு சேர்ந்தவங்க, அந்த ஜாதிக்கு சேர்ந்தவங்க. இத பேதுரு என்ன சொல்றாரு, முதலாவது நம்ம உணரணும், நம்ம வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் நம்ம பரதேசிகளா இருக்கிறோம். இதை நம்ம கிரகித்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் பங்க தேடுறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் பங்கு, இந்த உலகத்துல பங்கு தேடுறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பரதேசிகள் நம்ம உணரும் போது இந்த உலகத்துல தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நாடக்கூடாது. தொந்தரவு வந்துச்சுன்னா சோர்ந்து போர்களா நம்ம இருக்கக்கூடாது. ஏன், நம்மளுடைய நிலைமை இந்த உலகத்துல என்ன, பரதேசிகள்னு நம்ம உணரணும். அதை நம்ம உணராதனால தாங்க அநேக நேரத்துல சோர்ந்து போறது. அதை உணரணும். எப்படி பரதேசிகளா இருக்கிறவங்க அந்த பரதேசிகள்ன்றத நம்ம உணரலன்னா தவறான எதிர்பார்ப்புகள், தவறான ஏமாற்றங்களை கிறிஸ்தவர்களா நம்ம அடைந்து விடுவோம். ரொம்ப ஆழமா நம்ம கிரகித்துக் கொள்ளணும்னு பேதுரு விரும்புற. நீ பரதேசி இந்த உலகத்தில், நீ பரதேசி, அதை நீ புரிஞ்சுக்கணும். பரதேசியான இருக்கும் போது இந்த உலகம் உன்ன தன்னுடைய சொந்த ஆளுங்க மாதிரி ட்ரீட் பண்ணாது. நம்ம சொந்த ஊர் இல்லை, வெளியூருக்காரன் அப்படின்னு தான் அவங்கள பார்க்கும். அவங்களுடைய பார்ட்டிக்கெல்லாம் அவங்கள கூப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய இதுக்கெல்லாம் அவங்களை இக்னோர் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன், வெளியூருக்காரன், நம்மள சேர்ந்தவன் இல்லைன்னு தான் உலகம் அவங்கள பார்க்கும். அதை நீங்க எதிர்பார்க்கணும். உலகத்தார் அல்ல நீங்க, நீங்க பரதேசிங்க இந்த உலகத்துல. இந்த உலகத்துல பரதேசிகளா இருக்கும் போது உலக வசதிகளை, உலக பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்னு சொல்றார் பேதுருவே ஒன்னு பேதுரு ஒன்னு 17 பாருங்களேன், நீங்க பரதேசிகளா உணர்ந்து எப்படி வாழணும்ன்றாரு. வெளியூருக்கு போனா லாட்ஜ்ல அந்த மாதிரி இருக்கீங்க, நீங்க வெளியூர்ல தேசத்துல இருக்கிறீங்க, நீங்க எப்படி சஞ்சரிக்கணும், பயத்துடனே சஞ்சரிங்க. ஏன்னா வெளியூருக்கு போனோம்னா பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது, நம்ம இஷ்டத்துக்காக போயிட்டு வருவோம். இஷ்டத்துக்காக போய் எவ்வளோ சொல்றியோ கூட வெளியூர்னு போனால் நம்மளை ஏமாத்திடுவானுங்க, நமக்கு விலை தெரியாது, பாஷை தெரியாது, எங்கன்னா காணாமல் போயிட போகிறோம், எவ்வளோ பயத்தோடு நம்ம நடந்துக்குவோம். அந்த மாதிரி இந்த தேசம் வந்து சஞ்சரித்து கொண்டிருக்கீங்க, பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. அதான் நம்ம பரதேசிகள் உணரும் போது தான் அப்படிலாம் நம்ம நடக்க முடியும். பரதேசிகள் நீங்க இந்த உலகத்தில். இன்னொரு சொல்றாரு பாருங்களேன், 2:11.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசி பரதேசிகளுமாய் இருக்கிற
நீங்கள்
ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சீச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நக்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
ரொம்ப முக்கியம், நம்ம பரதேசிகளா உணர்ந்தா தான் இப்படி எல்லாம் நடக்க முடியும். எப்படி, முதலாவது பயத்தோட நடந்து கொள்ளுங்கள், ரெண்டாவது என்ன சொல்றாரு, மாம்ச இச்சைகளுக்கு நீங்க இடம் கூடாதீங்க, நீங்க பரதேசிகளா இருக்கீங்க, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, உங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க இடத்துல போய் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நீங்க அழியக்கூடாது, நீங்க பரதேசிகளா இருக்கிறீங்க, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்றார். இதை பார்த்தோம்னா பரதேசிகளா இருக்கிற நமக்கு இந்த உலகத்துல பங்கு நம்ம நாடக்கூடாது. நம்முடைய மகிமை வரப்போகுது, நம்முடைய பங்கு வரப்போகுது, நம்முடைய தேசம் வரப்போகுது. இந்த ஊர்ல நம்ம பரதேசிகளா இருந்தோம்னா நமக்கு ஒரு சொந்த ஊர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல பரதேசினா அவன் வேற ஊருக்கார சேர்ந்தவன் தானே அர்த்தம். நம்ம இந்த ஊர்ல பரதேசிகளா இருக்கிறோம்னா நமக்குன்னு ஒரு தேசம் இருக்குங்க. எல்லா மகிமை பொருந்திய மகா மகிமை ஆனந்தம் திருப்தி அளிக்கக்கூடிய தேசம். இந்த உலகத்தை நமக்கு திருப்தியே கொடுக்காத மாதிரி தேவன் மாத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உலகத்துல பூரண திருப்தி கொடுக்கறதுக்காகத்தான் நம்மளை அப்படி மாத்திருக்கிறார். அந்த மகிமை வரப்போகுது, அந்த தேசம் வரப்போகுது, அதை நாடுகிறவர்களா நீங்க இருக்கணும். நீங்க இந்த உலகத்துல பரதேசி, அதான் உங்களுடைய அட்ரஸ். பேதுரு அதான் சொல்றாரு, அதான் உங்களுடைய அட்ரஸ். நீங்க பரதேசிகளா நீங்க இருக்கும்போது பாவிகளுடைய பங்கை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஒரு ராஜாவுடைய மகன் போய் ஒரு பன்னி சாப்பாடு தீனியை பார்த்து பொறாமப்படுவானா, அதுக்கு இருக்கிறதே அதான், அது சாக்கடை, அதை பார்த்து பண்ணுவானா, இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நீங்க, உலக பங்கெல்லாம் பார்த்து நீங்க பொறாமப்படக்கூடாது அப்படின்றார். இதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி, பெரிய ரகசியம். இதை நான் இன்னும் சொல்லலாம், நான் அது முடிக்கணும். இதுதாங்க ரகசியம். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சுகமா வாழணும்னா, ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்கிறார், சுகமா வாழணும்னா, ஞானமா வாழணும்னா ரகசியம் என்ன தெரியுமா, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு உணர்ந்து வாழ்றதுதான். அதை எப்போ உணர்றானோ அப்போ பெரிய சமாதானம் தைரியம் அவனுக்குள்ள வந்துருது. பரதேசியா யோசிச்சு பாருங்களேன், எனக்கே என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன், இந்த உலகத்துல நமக்கு நடக்கிற எந்த காரியங்களும் உபத்திரவங்களும் சோர்வுகளும் கஷ்டங்களும் எடுத்து பாருங்களேன், இதெல்லாம் வருதுன்னும் போது நம்ம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன, நம்ம பரதேசிகள்னு உணர்றதில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நம்ம இந்த உலகத்துல பரதேசிகள். நம்ம நடக்கிற எந்த உணர்வை எடுத்து பாருங்க, எந்த நேரத்தை எடுத்து பாருங்க, என்ன கஷ்டம் வரும்போது அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க, ஓ நான் பரதேசி, இந்த உலகத்துல நான் பரதேசின்னு நினைச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கஷ்டங்கள் கஷ்டமாவே தெரியுதுல்ல, தெரியுமா நான் பரதேசி. நேற்று நைட் எனக்கு சரியாவே தூக்கம் வரல, காலில எழுந்திரிச்சு அது குறித்து ரொம்ப சோர்வு, ஐயோ சரியா தூக்கம் வரல, பரதேசி ஆச்சே நானு, இந்த உலகம் எனக்கு சரியா தூக்கம் வராது இல்லையா, நிம்மதி எனக்கு இந்த உலகத்துல நான் தேடக்கூடாது. எல்லாமே அப்படி ஒரு வேலையில போயிட்டு ரொம்ப சோர்வா வரும், சோர்ந்து ஒரு காரியத்தை குறித்து ஒரு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு வர வரும்போது, ஐயோ இது பரதேசி, நான் ஒரு பரதேசியா இருக்கிறேன், இது இப்படித்தான், இதை தான் எதிர்பார்க்கணும் நான், பரதேசியா இருக்கிற இடத்துல என்னங்க பெருசா எதிர்பார்க்கறது, நான் ஒரு பரதேசி, ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி, என்னுடைய மகிமை வரப்போகுது, என்னுடைய பங்கு வரப்போகுது, என்னுடைய மகிமை ஆனந்தம் வரப்போகுது. அந்த நம்பிக்கையில தான் இந்த உலகத்துல நம்ம வாழணும். இந்த உலகத்துல ஞான சுகமா தன் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு உணர்ந்தவங்க தாங்க ஞானி, அவன் தான் இந்த உலகத்துல சுகத்தோடு வாழ முடியும், சுகத்தோடு வாழ முடியும். அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கிட்டாராம், பாவம் எடுத்துட்டு போய் அவரை ஒரு இடத்துல விட்டுட்டாங்களாம், அவருக்கு பாஷையும் தெரியல ஒண்ணுமும் தெரியல, எல்லாம் பாக்குறாரு, மனுஷங்கள்லாம் அவரை பார்த்து முறைக்கிறாங்க, இவரு வித்தியாசமா இருக்கிறாருன்னு. அவருக்கு ஏதாவது சாப்பிடலான்னு போனா அந்த ஊர்ல ஒண்ணுமே வாயில வைக்க முடியல, எல்லாமே வாந்தி வருது, எங்க போறதுன்னு தெரியல, ரோட்ல நிக்கிறாரு எல்லாம் போறாங்க, யார்கிட்ட அட்ரஸ் கேட்கறதுன்னு தெரியல, என்ன பண்றது, பாஷை தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, கழட்டி விட்ட மாதிரி இந்த மாதிரி விட்டுட்டாங்களேன்னு அவருக்கு இருக்கிற ஃபீலிங் தெரியுமா, இடம் தவறி போய் நமக்கு இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு ஏற்பட்டுக்கா, அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நம்ம தெலுங்கு தெரியாதவங்க, நீங்க ஆந்திர பிரதேஷ் போனா உங்களுக்கு தெரியும், இல்ல அந்த மாதிரி நம்ம தெரியாத ஒரு கேரளாவுக்கு போயிட்டோம்னா ஒண்ணு என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலைமை அப்படின்னு நிக்கிறாரு, சோர்ந்து போய் என்னடா இது யோன்னு பேஜாராய் நிக்கிறாரு. அவர் திடீர்னு என்ன பண்ணாரா, அவருடைய பாஸ்போர்ட்டை திறந்து பார்த்தார், பாஸ்போர்ட்டை திறந்து பார்த்தா ஒரு போட்டோ, ஆ எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கே, நான் போட்டோ இருக்குது, பேர் இருக்குது, பார்த்துட்டு ஓ நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன், அதனால தான் எனக்கு இந்த ஃபீலிங்கு, என்னுடைய நாடு இந்தியா, நான் இந்த தேசத்தை சேர்ந்தவனே அல்ல, அதனால தான் எனக்கு இவ்வளோ பேஜாராகுது. அவர் பாஸ்போர்ட்டை பார்த்தவொன்னே அவர் கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு, அதில் ஒரு டிக்கெட்டும் பார்க்குறாரு, ஓ நான் சீக்கிரம் போயிடுவேன் என் தேசத்துக்கு, ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தவொன்னே ஒரு பெரிய சந்தோஷம் சமாதம். வேதம் நமக்கு அத்தாங்க சொல்லுது, இந்த உலக காரியங்களில் சோர்ந்து சோர்ந்து வேதனை அடைஞ்சு போகிறவர்களே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒண்டிக்காலில் நடக்காதீங்கன்னா அர்த்தம், ஒத்த வேஷம்னா இந்த உலகத்தில் டென்ட்டை போட்டுறாதீங்க, இந்த உலகத்தில் கூடாரத்தை போட்டுறாதீங்க, இது தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு போட்டுறாதீங்க. வேதத்தை பார்த்து உங்கள் பாஸ்போர்ட்டை திறந்து பார்த்து உங்கள் மனது புதிதாக்குறதுனாலே மறுரூபம் அடைங்க, இது இல்லை என்னுடைய தேசம், இது இல்லை என்னுடைய வீடு, வேதத்தை பார்த்து பார்த்தா தான் என் பாஸ்போர்ட், என் தேசம் வர மகிமை வரப்போகுது, என்னுடைய தேசம் வரப்போகுது, அதை பார்த்து தான் நம்ம மறுரூபம் அடையணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. வேதம் நம்ம சொல்லு ரெவலேஷன்லேயே நம்ம பார்த்ததில்ல, அந்த சபை எங்கெங்க ஓடுது, அந்த பிசாசுகிட்ட இருந்து வனாந்திரத்தில் ஓடுறதா பார்க்குறோம் இல்லைங்களா, வனாந்திரத்தில். இந்த கிறிஸ்தவனுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை தான், ஆனால் மற்றவர்களை என்ன பார்க்குறோம், இந்த உலகத்தில் குடியிருக்கிறவர்கள்னு ரெவலேஷன் சொல்லுது, மிருகத்தின் முத்திரை அடைந்தவர்கள், இந்த உலகத்திலேயே செட்டில் ஆனவங்க, இந்த உலகமே பங்குன்னு இருக்கிறவங்க, ஆனால் உண்மையான விசுவாசிகள் வனாந்திர வாழ்க்கையை வாழ்றவங்க, பரதேசிங்க. இதை ரொம்ப ஆழமாக நம்ம உணரணும், ரொம்ப ஆழமாக உணரணும். பேதுரு எப்படி இதை கத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப அழகா ஆண்டவர் சொன்னார், பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் மன உடைஞ்சிருந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் உங்களுக்கு பெரிய சொத்து எழுதி வச்சுட்டு போறேன்னா, இல்லை, என் பிதாவின் விடத்தில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது, நான் வந்து உங்களை கூட்டு போகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் பரதேசிகளாக கொஞ்ச நாள் இருக்க போறீங்க, ஆனால் உங்களுடைய குடியிருப்போ பிதாவீடு, அந்த பிதா வீட்டுக்கு சீக்கிரம் நான் வரப்போறேன், அதனால உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் நல்லா சொல்லிட்டு போனார். இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க நம்ம உலகத்துல செட்டில் ஆனா நிம்மதியாக கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கால கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கால உலக வாழ்க்கைன்னு வாழ்ந்தோம்னா கொஞ்சம் கூட நிம்மதி வாழ்க்கையே நமக்கு கிடைக்காது. இதை ரெண்டும் உணரணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. சரி, அந்த அடுத்த வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம், வேகமாக அடுத்த காரியங்களை பார்ப்போம். அந்த வசனத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்லெல்லாம் சதறி இருக்கிறவர்கள் போட்டிருக்கீங்களா, நம்ம வெறும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் மாத்திரம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் சதறி இருக்கிறவர்கள், ஒரு இடத்துல இல்லை நம்ம சதறி இருக்கிறவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. சதறி இருக்கிறவர்கள், சதறி இருக்கிறவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு யூத வந்து டெக்னிக்கல் வேர்டு. யூதர்களுக்கு வந்து அவங்க அடிமைத்தனத்தில் பிடிச்சிட்டு போகும்போது யூதர்கள்லாம் இஸ்ரேவேலை விட்டு செதறி போனாங்க, அது செதறி இருக்கிறவர்கள், செதறி இருக்கிறவர்கள்னு பைபிளில் வரும், ஒரு இடத்துல வருது, யோவான் 7:32 கூட வருது, யாக்கோபு 1:1 வருது, யோவான் 7:32 படிங்களா, செதறி இருக்கிறவர்கள்னு வரும்.
ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பிடத்திற்கு போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்,
கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்கள், அதாவது யூத வார்த்தை அவங்களுக்கு என்னன்னா, அந்த யூதர்கள் அடிமைத்தனத்தில் சிதறி போனவங்க நிறைய ஊருக்கு சிதறி போயிட்டாங்க, அங்க போயிட்டாரோ அப்படின்னு இயேசு அதே மாதிரி பைபிள்ல யூஸ் பண்ணுது. ஆனா பேதுரு அப்படி இங்க பயன்படுத்தல, அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தல. த டிஸ்பர்ஸ்ட் வரும் இல்ல த ஸ்கேட்டர்ட் வரும், த அவர் யூஸ் பண்ணல. என்ன வார்த்தையை அவர் யூஸ் பண்றாருன்னு பார்த்தோம்னா, சிதறி இருக்கிறவர்கள் ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல சிதறி இருக்கிறவர்கள். யூத தேசத்தை விட்டு சிதறி இருக்கிற மக்கள் மாத்திரம் இல்ல, நீங்க பரலோ ஆவிக்குரிய விதமா பரலோக தேசத்தை விட்டு புறமதஸ்தர்களும் யூதர்களும் ஆன நீங்க சிதறி இருக்கிறீங்க இந்த உலகத்துல. ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சு இல்ல, சிதறிதான் வச்சிருக்கிறார். ஏன் சிதறி வச்சிருக்கிறாரு? பரதேசிகளா இருக்கிற நம்மளை ஏன் சிதறி வச்சிருக்கிறாருன்னா, முக்கியமான பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு. இந்த உலகத்துல சுவிசேஷ பண்ணி இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சி கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நம்மளை சிதறி வச்சிருக்கிறாரு நம்ம சொல்லலாம். பரதேசிகளா நமக்கு இருக்கிற ஒரு சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, யாருமே நம்மளை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நமக்கு புரிய மாட்டேன் இந்த உலகத்துல. நம்ம என்ன பண்ணுவோம் அதனால, லிங்கராஜபுரத்தில் நம்ம ஒரு பெரிய வீடு எடுத்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துருவோம் இல்லைங்களா. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கூடணும், டெய்லி பைபிள் ஸ்டடி நம்ம நடத்திக்கிட்டு ஒரே இடத்துல நம்ம இருந்துருவோம். எவ்வளோ இது மாத்திரம் நம்ம பத்தாதுன்னு மதுரையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கலாம், சென்னையில் இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கலாம், எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டரே நம்ம சொந்தமாக வாங்கி அங்கேயே இருந்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. முதல் நூற்றாண்டு சபை அப்படி செஞ்சு பார்த்தாங்க, ஆனா அவங்க சிதறி தான் அடிச்சார் ஆண்டவர். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம சுவிசேஷ பணி இருப்பதுனால, மத்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை நாம் சேர்ப்புற பணி நமக்கு இருக்கிறதுனால நம்மள சிதறி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சில பேர் நம்ம ஏரியால எடுத்து பாருங்களேன், லிங்கராஜபுரத்துல இருக்கிறோம், சில பேர் இவங்கள மத்திக்கரை, சில பேர் எப்பால் அப்படின்னு ஆண்டவர் நம்ம சிதறி தான் வச்சிருக்கிறார். ஏன் அவருடைய பர்பஸ்க்காக அப்படி சிதறி வச்சிருக்கிறார். இவங்களும் கப்பது இவங்க எல்லாம் ஒரே ஊர்ல பொந்து ஊருக்கு வந்துடக்கூடாதா? ஏன் கப்பதோசியா ஆசியா எல்லாரும் இடத்துல ஊர்ல தனியா பிரிஞ்சிருக்கணும் பரதேசிகளா? ஏன்னா இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால தான் இந்த ஊர்லாம் சிதறி இருக்கிறவர்களே அப்படின்றார். சரி, அடுத்ததாக சிதறி இருக்கிறவர்கள் பார்த்துட்டோம். ஏன் அவர்கள் சாட்சிகளா இந்த உலகத்துக்கு இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் சித்தமே அவர்கள் சிதறி இருக்கணும். அடுத்ததாக இரண்டாவது வசனத்தை பார்ப்போம். இரண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிசயமா அவர் சொல்றாரு, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளா இருப்பது வந்து பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். இது எப்படி நடந்தது, இது எப்படி ஏற்பட்டது? நாம் செஞ்ச ஏதோ காரியத்தினால இது ஏற்பட்டுருச்சா? நம்ம நினைக்கலாம், நான் செஞ்சதுனால நான் இப்படி, நான் ஏதோ பெரிய சாதிச்சதுனால இப்படி ஏற்பட்டுச்சா அப்படின்னா, இல்லை அப்படின்றார். என்ன காரணம், இது எப்படி ஏற்பட்டுச்சு? நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியா மாறினதுக்கு காரணம் வந்து அந்த த்ரியேக தேவனுடைய பெரிய பணி. அதனால தான் இப்படி ஆன, அதான் ரெண்டாவது வசனத்துல வருது பாருங்களேன், எப்படி நம்ம இப்படி மாறணும். முதலாவது நான் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனா மாறினேன் அப்படின்னா, இந்த ரெண்டாவது வசனத்துல என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. நான் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவனா மாறினுடைய, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவு, த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் அப்படின்னு வருது. ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், எப்படி நான் தேவன் என்ன தெரிந்து கொண்டார்னா, கொஞ்சம் கூட கண்டிஷனே இல்லாம நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு வருது. என்னை என்னை சிருஷ்டித்த தேவன் வந்து என்னுடைய விதியையும் அவர் தீர்மானிச்சிருந்தார், தீர்மானிச்சு அதுக்கப்புறம் தான் என்னை சிருஷ்டித்தார்னு பாக்குறோம். எப்படி என்னை தெரிந்து கொண்டாருன்னா, நித்தியத்துல அவருடைய முன் அறிவின்படியே. அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும், முன் அறிவுனா என்ன போட்டிருக்குங்களா, முன் அறிவு. இது ரொம்ப அழகான வார்த்தை, ஆனா இந்த வார்த்தையை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டுதல் என்ற சத்தியமே மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை அவ்வளோ. ஏன்னா என்ன சொல்லுது, இது கடவுள் எல்லாம் செஞ்சதுனால தான் நீ ரட்சிப்புக்கு வந்த, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எந்த மாம்சமும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்ட முடியாதுன்னு நம்மளை மட்டம் தட்டிடுது. இதெல்லாம் ரட்சிப்பு முழுவதுமா கர்த்தருக்குரியதுன்னு காமிச்சிருது. ஆனா மனுஷனுக்கு அது பிடிக்கிறது இல்லை, அவன் ஏதாவது அந்த ரட்சிப்புல பங்கு வகிச்சிருக்கணும்னு நினைக்கிறான், என்னால ஏதாவது ஏற்பட்டிருக்கணும்னு. பாவ வீழ்ச்சியடைந்த மனுஷனுக்கு அப்படித்தான் மனசு வருது. அதனால வழிகளை அவன் தேட ஆரம்பிக்கிறான், தேட ஆரம்பிச்சு இந்த தெரிந்து கொள்ளப்பட்டுதல்ன்றது அவனால புரிஞ்சுக்க முடியல, லாஜிக்கலா இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்த்து இந்த வார்த்தையே ட்விஸ்ட் பண்ணிட்டான். முன் அறிவு நான் என்ன தெரியுமா, அவங்க சொல்றது நம்ம ஊர்ல இருக்கிற போதகமே இதான், தெரிந்து கொள்ளப்பட்டுதல் நாங்களும் நம்புறோம். எப்படி தெரியுமா ஆண்டவர் தெரிந்து கொண்டார், முன் அறிவின்படி. அப்படின்னா இந்த உலகத்துல நடக்க போற எல்லா காரியமும் முன்னே அவர் அறிஞ்சிருந்தார். முன்ன அறிஞ்சதுனால நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் என்ன செய்ய போறேன் சுவிசேஷத்தை கேட்டுன்றத அவர் அறிஞ்சு, எத்தனை பேரெல்லாம் இயேசுகிட்ட வருவாங்கன்றத அவர் அறிஞ்சதுனால அவங்க ஓ இவங்கெல்லாம் வரப்போறாங்க, ஓ முரளி வந்து இந்துல பிறந்தாலும் இயேசுவை நம்பி வந்துட போறான்றதுனால முரளியுடைய பேரை அங்க போட்டாரு அப்படின்னு போதகம். நம்ம ஊர்ல இந்த போதகம் இருக்கு, இந்த போதகம் இருக்கு, முன் அறிவன் தானே அதுல போட்டிருக்கு. இதுதான் தேவன் இப்படித்தான் தெரிந்து கொண்டார், அது கரெக்டுங்களா? இந்த டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்கு, புரிஞ்சிக்க முடியுது. இப்போதான் எனக்கு புரியுது எப்படி அவர் தெரிந்து கொண்டாருன்னு. அந்த தெரிந்து கொள்ளுதல்ல இருக்கிற அந்த அந்த ரகசியம், அந்த புதிரே இது விளக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த மற்ற தெரிந்து கொள்ளுதல் தேவன் அநியாயம் செய்யற மாதிரி தெரியுது, மற்றவங்களெல்லாம் விட்டாரு நம்மளை காப்பா, ஆனா இது ரொம்ப விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆகுது. ஓ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பண்ணியிருக்கிறாருன்னு. அப்படி பண்ணா என்ன ஆயிரும் தெரியுங்களா? ரொம்ப தப்பா போயிடும். ஏன் தப்பா போயிடும்? முதலாவது காரணம் வந்து மனுஷனுடைய ரட்சிப்பு காரணம் யாரா மாறிடுது? மனுஷனா மாறிடுது. தேவன் வெறும் பார்த்துட்டு முடிவு பண்றவரா மாறிடுது. அவர் இறையாண்மை உள்ளவர், மனுஷனுடைய தீர்மானத்துல தான் அவர் அடங்கி இருக்கிற மாதிரி மாறிடுது. அது ரொம்ப தப்பா போயிருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனுடைய முடிவில் அது மாறிடுது. தேவன் மற்றவங்களை பார்த்து ரட்சிக்கிற மாதிரி அது ஒரு இதில் வந்துடுது. மனுஷனுடைய ரட்சிப்புக்கு காரணம் மனுஷனாக மாறிடுறேன் இல்லைங்களா? என்னுடைய முடிவுனால தான் தேவன் அப்படி தெரிந்து கொண்டாருன்னு மனுஷனுக்கு மகிமையெல்லாம் வந்துடுது. இன்னொன்று, நம்ம சீரழிந்தவங்க தேவனை தேட திராணி இல்லாதவர்கள்ன்றத அந்த சீரழிவுன்ற சத்தியத்தையே குறைச்சிடுது. ஏன்னா தேவனை நம்ம தான் தேடி நம்ம நம்ம கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதை பார்த்து தான் தேவன் முடிவு பண்ணாருன்னு மாத்திடுது. தேவனை தேடுகிறவன் ஒருவனுமே இல்லை, நீ ரோமர் சொல்லுது இல்லைங்களா? அதனால ரொம்ப தப்பு, அதனால அந்த போதகம் ரொம்ப தப்பு. இந்த முன்னறிவுனா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். முன்னறிவுனா என்ன இல்லை, நம்ம தப்பா கூட புரிஞ்சுக்க முடியும். முன்னறிவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே வார்த்தையை பேதுரு வேறங்கன்னா எப்படி பயன்படுத்தி இருக்காரு? 20வது வசனம் படிங்களா, அவர் உலக தோற்றம் முதல யாரு, கிறிஸ்துவ பத்தி, கிறிஸ்துவுடைய பரிகார பலிய பத்தி பேசும் போது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர்னு வருது தமிழ்ல. ஆக்சுவலா அது குறிக்கப்பட்டவர் இல்ல, முன் அறியப்பட்டு. இங்கிலீஷ்ல படிங்களா, ஹி வாஸ் ஃபோர் நோன், போட்டிருக்கீங்களா, ஹி வாஸ் ஃபோர் நோன். உலகம் தோற்றம் முதல் தேவன் இயேசு கிறிஸ்துவை முன் அறிந்திருந்தார், இயேசு கிறிஸ்துவுடைய பலியை முன் அறிந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி இருந்துச்சுன்னா, இவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்துறாரு. இவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓ தேவன் வந்து ஹிஸ்டரியில பாத்துருக்கிறாரு, ஓ இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் ஓ இப்படித்தான் இயேசு கிறிஸ்து சாவ போறாரா, இப்படித்தான் ரத்தம் சிந்த போறாரா, இப்படித்தான் காப்பாத்துறதா தேவகுமார், ஓ சரி அதுவே நான் முடிவு பண்ணிக்க, அதுவே என் பிளானா இருக்கட்டும், அப்படியே செய்வா தேவன், யோசிச்சு பாருங்களேன், அப்படியே நடக்கட்டும், அதுவே என் தீர்மானமா இருக்கட்டும் அப்படின்னா முடிவு பண்ணிருக்காரு முன்னாடியே இயேசு கிறிஸ்து என்ன செய்வாருன்னு. அந்த அர்த்தமே இல்லை முன் அறிவுனா, அதுக்கு அர்த்தமே இல்லை. என்ன முன் அறிவுன்னு அர்த்தம் பார்க்கணும். இன்னொரு பேதுரு இதே வார்த்தை இன்னொரு இடத்துல பயன்படுத்துறாரு பாருங்களேன். பேதுருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:23. அதே வார்த்தை வருது, தேவனுடைய முன் தீர்மானத்தின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ரெண்டும் சேர்க்கிறார். தேவனுடைய முன் தீர்மானம், முன் அறிவு, அதன்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு அவர் சேர்க்கிறாரு. என்ன முன் அறிவுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப அழகான வார்த்தைங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. முன் தீர்மானம், முன் அறிவுக்கு சம்பந்தம் இருக்கு. முன் அறிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் தீர்மானிக்கப்பட்ட மிக மிக அந்யோன்யமான ஒரு உறவு, ஒரு உறவு அறிந்து முன் அறிந்திருந்தாருன்னா, தேவன் நம்மளால கிரகிக்க முடியாத அளவுக்கு நம்மளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே மிக நெருங்கிய விதத்துல நம்ம கிட்ட உறவு வச்சிருந்தாருன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னும் பிறக்கல, நமக்கு இன்னுமே ஜீவியமே ஏற்படல, ஆனாலும் நமக்கு ஒரு நம்ம கிட்ட தேவன் முன் அறிந்திருந்தார். நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரம் இல்ல, அவர்களை முன் அறிந்திருந்தார், முன் அறிந்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர்களோடு ஒரு உறவு அவருக்கு இருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்துவ கிட்ட அவருக்கு ஒரு உறவு முன்னறிந்த உறவு இருந்துச்சோ, அதே மாதிரி மிக நெருங்கிய உறவு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வசனம் வருது, எரேமியா 1:5, நானே படிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். தாயின் வயிற்றை உருவாக்குறதுக்கு முன்னாடி உன்னை அறிந்தேன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்துச்சுன்னு அர்த்தம். அது எப்படி நம்மளால கிரகிக்கிறது? ரொம்ப கஷ்டம் தான். உங்ககிட்ட ஒரு உறவு இருந்துச்சு. பைபிள்ல அறிந்தேன்ற வார்த்தைக்கே வந்து ஒரு நெருங்கிய உறவுன்னு அர்த்தம். அது சொல்ல போனா சரீர உறவுக்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காயின் தன் மனைவியை அறிந்தான், அதனால அவர்களுக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா உலக உறவு போய் பயன்படுத்தி இருக்கு. இன்னும் ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவுக்குத்தான் முன் அறிவுன்னு வார்த்தை அர்த்தம். தேவன் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை எப்படி முன்னறிந்து அவரோடு உறவு இருந்துச்சோ, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு முன்னறிவின் ஒரு உணர்வு இருந்துச்சு, உறவு இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கிறோம். ஆமோஸ்லயும் போட்டிருக்கிறது, இஸ்ரவேல் உண்மை மாத்திரமே நான் அறிந்திருந்தேன்னா என்ன அர்த்தம்? மற்ற தேசங்கள் அவருக்கு தெரியாதா? இல்ல, அவர் அறிந்திருந்தார். இன்னும் தேவன் நமக்கு சொல்ற அநேக வசனங்கள்ல, ஐ லவ் யூ வித் அன் எவர்லாஸ்டிங் லவ், ஒரு நித்திய அன்போடு உன்னை நேசிச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீ பிறந்த உடனே தான் உன்னை நேசிச்சேன்னு இல்ல, முன்னமே உன்னை அறிந்திருந்தேன். உன்னோடு ஒரு உறவு, நான் எத்தனை வருஷம் தேவனா இருந்தனோ அத்தனை வருஷம் உன்னோடு எனக்கு ஒரு முன் உறவு, முன்னறிந்த உறவு எனக்கு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஆழமான விஷயம், எவ்வளோ பெரிய உறவு தேவன் நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். இன்னும் மத்தேயு 7:23 அக்கிரம செய்கிறார்களே, நான் உங்களை அறியேன் அப்படின்றார். ஏன் அறியேன்? ஒரு முன் தீர்மானித்த உறவு உங்ககிட்ட எனக்கு இல்லை, என்னை விட்டு அகண்டு போங்கன்றார். அதுக்குதான் பேர் என்ன? முன் அறிவின்படியே நம்மளை தீர்மானி தெரிந்து கொண்டார்னா அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி இருக்கு. தேவனோடு நமக்கு இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி, எதுவுமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு உறவு அவர் வைத்திருந்தார். அந்த உறவின்படி நம்மளை தெரிந்து கொண்டார். எல்லாமே பார்த்துட்டு இல்ல, நம்ம என்ன செய்ய போறோமோ பார்த்துட்டு இல்ல, ஒரு முன் தீர்மானித்த உறவுனால அந்த அடிப்படையில நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வருது. சரி, அடுத்த வார்த்தையை நம்ம பார்ப்போம், வேகமா பார்க்கணும். முதலாவது நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம எப்படி பரதேசிகளானோம், எப்படி நம்ம பரதேசிகளானோம், அது ஒரு பெரிய அற்புதம். நான் சொன்னேன் பெரிய அற்புதம். ஏன்? சீரழிந்த பாவி, சர்ப்பத்தின் வித்தா பிறந்த மனுஷன், இந்த உலக பாவத்துல பிறந்திருக்கிறான், பாவத்தை நேசிக்கிறவன், இந்த உலகமே எல்லாம்னு நினைக்கிறவன், நாளைக்கு நம்ம சாவு போறோம், இன்னைக்கு புசித்து குடித்து நாம் சந்தோஷமா இருக்கிறோன்னு மிருகம் மாதிரி வாழ்றதுக்கு தான் மனுஷன் இருக்கிறதே. தெரியுமா உங்களுக்கு, சாத்தானுடைய வித்துனால வந்ததுனால நமக்கு கையில வச்ச கையில காசு வாயில தோசைன்னு வாங்க. தெரியுங்களா உங்களுக்கு, கையில ஏதாவது வச்சா தான் அவனுக்கு விஷயமே. அவனை அசுத்தணும்னா, அவனை நகர்த்தணும்னா ஏதாவது கொடுத்தா தான், கையில உணர்ற மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் அவனுக்கு. அப்பேற்பட்ட மனுஷன், இந்த முழு காண்ற உலகம், உணர்ற உலகம், இந்த முழு உலகமே என்ன திருப்தி செய்யாதுன்னு காணாத உலகத்துக்காக வாழ்றானா, அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய காரியம் அவனுக்கு நடந்திருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் இந்த உலகம்தான் அவனுக்கு. பணம் பெட்டி கொடுக்கணும், காசை கொடுக்கணும், பணம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்கே தான் வாழ்றது. ஏதாவது ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா அவனுக்கு? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கையில காசு வாயில தோசை, அது இருந்தா தான் அவனுக்கு அப்படியே சிரிப்பா வரும், சந்தோஷமா. அவர் ஆவிக்குரிய விஷயத்த சொல்லி பாருங்க, ஒண்ணுமே வராது. அப்படிப்பட்ட மனுஷன், இந்த உலகமே வேணாம், இந்த உலகமே எனக்கு தேவையில்லைன்னு காணாத பரலோகத்துக்காக ஏங்குற மனுஷனா பரதேசியா அவன் மாறினான்னு அது பெரிய காரியம் அவங்க நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கு, எப்படி அவன் பரதேசியா மாறினான், அதான் அந்த வசனத்துல வருது. அடுத்ததாக என்ன வருது? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல்னாலே ஒரு பெரிய அற்புதம் அவனுக்கு நடந்துருச்சு. என்ன அந்த அற்புதம்? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல்னாலே என்ன அது? அப்படி பேதுரு என்ன சொல்றாரு அதை பத்தி? இந்த உலகத்துல பெரிய அந்த அற்புதம் இந்த அற்புதம்னு ஓடுறவங்க, இந்த உலகத்துல பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மறுபிறப்பு தாங்க. அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆவியுடைய பரிசுத்தமாக்குதல் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? அது இந்த உலகத்துல எப்ப நமக்கு ஆவியானவருடைய செயல்பாடு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மனுஷன் மறுபடியும் ஆவியினாலே பிறந்தால் ஒளியன்னு வருது இல்லைங்களா? பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தமாக்குதல்னாலே பாவமே பாவ சேற்றில உளுந்த மனுஷனை அவர் தூக்கி மறுபடியும் பிறக்க வைக்கிறார் பாருங்க. அதுதான் அப்பதாங்க ஸ்டார்ட் ஆச்சு பரிசுத்தமாக்குதல். அந்த பரிசுத்தமாக்குதலுடைய முழு வாழ்க்கையும் செல்லும். ஆனா அது ஆரம்பிச்சது எப்போ? மறுபிறப்பு டைம்ல. அப்பதான் அவனுக்கு இந்த உலகம் மாயை அவனுக்கு உணர்த்துறாரு. இந்த உலகம் ஒன்னும் இல்லைன்னு உணர்த்தி அவனை உயர்த்துறார். ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல்னால தான் நம்ம பரதேசிகளா ஆகிறோம். அது ரட்சிப்பின் கிரியை. செத்த பாவிக்கு உயிர் கொடுத்து மனம் திரும்புதல் விசுவாசத்தை கொடுக்கறதே அந்த டைம்ல தான் அந்த பரிசுத்தமாக்குதல். நம்ம நித்தியத்துல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல மற்ற பாவிகளோடு நம்மளும் பாவிகளா இருந்தோம். அது மாறினது எப்போ? நம்ம மறுபிறப்பு டைம்ல தான். அது யார் நிகழ்த்தினது? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல். நம்ம பரிசுத்தமாக்கல் தான் என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவர்களா மாறின பிறகு நடக்கிறதுன்னு இல்ல, ஆரம்பிக்கிறது வந்து நம்முடைய மறுபிறப்புல. இந்த உலகம்னு மனம் திரும்பாம கெட்டு போய் கொண்டிருக்கிற நம்மளுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து பரிசுத்தமாக்குதல்ல நம்மளை வளர்த்து வராரு இல்லையா, அது எப்ப நடக்குது? மறுபிறப்பு டைம்ல தான் அது ஆரம்பிக்குது. மறுபிறப்புல டைம்ல ஆரம்பிச்சு பரிசுத்தமாக்குதல் வாழ்க்கையெல்லாம் நடந்து போகுது. அதான் நான் பாக்குறேன், ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல்னாலே முதலாவது தேவனுடைய முன் தீர்மானத்தினாலே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல்னால நீங்க பரதேசிகளா மாறிட்டீங்க. ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல், ஆவியானவர் நம்ம பரிசுத்தமாக்குறது எப்படி? பாவத்திலிருந்து நம்மளை பிரித்து, உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து தேவனுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குறார். அது அவர் செய்யறார். ஒரு வசனம் படிப்போம், தீத்து 3:5. யார் நம்மளை மறுபிறப்பு கொடுத்தது? எப்படி யார் நம்மளை பரிசுத்தமாக்குற பாதையில ஆரம்பிச்சு விட்டது?
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து.
3:5 தீத்து திமோத்தியில்
நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதினாலும்.
எப்படி ரட்சித்தாரு? மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினால் புதிதாக்குறதுனால. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதுனால தான். அப்படியே பக்கத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 தெசலோனிக்கர் 2:13 படி, 2 தெசலோனிக்கர் 2:13.
ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
2 தெசலோனிக்கர் 2:13.
கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறதுனாலும்.
நீங்க எதனால? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறதுனாலயும். அப்புறம்
சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால்.
ஆதி முதல் தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார்? நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்குவதற்கு தெரிந்து கொண்டார். அது உங்களுடைய மறுஜென்ம முழுக்கினாலே, மறுபிறப்பு நாளே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுடைய ஒரு முக்கியமான பிரதான நோக்கம் எபேசியர் 1:3 போட்டிருக்கு, உலக தோட்டம் முதல் உங்களை அவர் தெரிந்து கொண்டது எதுக்காக? தனக்கு முன்பதாக பரிசுத்தமா நிக்க வைக்கிறதுக்காக, பரிசுத்தமாக்குதலுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதாங்க நம்மளை பரதேசிகளா மாத்தினது. இந்த பெரிய அற்புதம் தான் இந்த உலகத்தை உடும்படிக்கு நம்மளை செஞ்சது. நம்மளை பரதேசிகளா மாத்தினது இந்த பெரிய அற்புதம் தான். சரி, ரெண்டாவதாக அதை பார்க்கிறோம் பரிசுத்தமாக்குதல்னால. மூணாவதாக எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு ஆவியால பரிசுத்தமாக்கப்பட்டு எதற்காக இதெல்லாம் செய்யப்பட்டது? கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும். பாருங்களேன் அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். முதலாவது தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியான பரிசுத்தமாக்குதல்னாலே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மூணாவது கீழ்ப்படிதலுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலுக்கும். இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்கு? தேவன் நம்மளை முன்தெரிந்து பரிசுத்தாவினால நம்மளை உலகத்துல இருந்து அவிசுவாசத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை பரிசுத்தமாக்கி வச்சது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படியும் தான் காரணம். பாருங்களேன் ரட்சிப்பின் செயினை பார்த்துட்டு வரோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பரிசுத்தாவி என்னை பரிசுத்தமாயிட்டு வரான்னு எனக்கு தெரியும். நான் பரிசுத்தமாக்கிட்டு வரேன்றது எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிச்சுக்கிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். அதான் செயின், ஓகே. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் நடந்துட்டு வருது. இதான் தீஸ் ஆர் த சைன்ஸ் ஆஃப் எலக்ட். இதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்துக்கு நான் கீழ்ப்படிந்து வருகிறேன், பரிபூர்ணமா இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கை முறை பார்த்தோன்னா அவருக்கு கீழ்ப்படிதல் தான் இருக்கும். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலுக்கு கொண்டு போகுது. ரட்சிப்பின் கனி கீழ்ப்படிதல். தெரியுங்களா, நம்ம ஊர்ல அதெல்லாம் பாக்குறது இல்லை. ரட்சிக்கப்பட்டியா, சந்தோஷமா ஆடி பாடி குதி டான்ஸ் ஆடு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? அவன் கீழ்ப்படிவான். கீழ்ப்படிதல், ரட்சிப்புகளின் கனி வந்தே கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாம ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா மாறுவான் அவன். உண்மையான ரட்சிப்பு கீழ்ப்படிதலை ஏற்படுத்துகிறது. அதை நம்ம பார்க்கணும். கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல்னா என்னங்க? என்ன இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல்? அவருடைய வார்த்தைக்கு, இல்லைங்களா? அவருடைய வார்த்தைக்கு. ரட்சிப்பின் அடையாளம் தான் அங்க வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தின் பண்ண வாழ்க்கையை நடத்தணும்னா அதான் அடையாளம். ஒரு மனுஷன் முன் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான், பரிசுத்தாவினால மறுபடியும் மறுஜன்மம் முழுக்க அடைஞ்சிருக்கிறான். அவன் எப்படி தெரியும் வாழ்க்கையில? இயேசு கிறிஸ்துக்கு அவன் கீழ்ப்படிவான். எப்படி? அவருடைய வார்த்தையை படிப்பான், வார்த்தையின்படி வாழணும்னு பார்ப்பான். வார்த்தை அதுதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அடையாளமே. இதெல்லாம் இல்லாத ரட்சிப்பு ஓடுது பாருங்களேன். நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள், நாங்கள் கிறிஸ்தவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, பைபிளே படிக்கிறது இல்லை. பைபிளே படிக்கிறதே இல்லை. ஆனா நான் கிறிஸ்டியன், அதுக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு அர்த்தமே இல்லை. பரிசுத்தமாக்குதல், வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதல் கொண்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். சரி, பரிபூர்ண கீழ்ப்படிதல் நம்ம பார்க்கும்போது பரிபூர்ணம் இல்லை. சில நேரங்களில் விழுந்துறத்தான் செய்வான். அவன் விழுவும் போது என்ன ஆகுது? அதுக்காக துக்கப்பட்டு கவலைப்பட்டு அதை சரி செஞ்சுக்கிட்டு இன்னும் பரிசுத்தமாக்குதெல்லாம் வளர்றவனா இருக்கணும். வளர்றவனா இருக்கணும். அவனுடைய வார்த்தை, நான் எப்படி கீழ்ப்படிதல் என் வாழ்க்கையில் இருக்குன்னு பார்க்க முடியும்? ஷோ பண்றதுனால, பக்தியா வேஷம் போடுறதுனால இல்லை. தேவனுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு ஆர்வம், அதை படிச்சு அதன்படி வாழணும்ன்ற ஆர்வம், அதாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற அடையாளம். எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த அடையாளம் இருக்கு? நான் எலக்ட் 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 நல்லா படிச்சோம். ஆனா நீ எலக்ட்ன்ற அடையாளம் வாழ்க்கையில தெரியுதா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல், அது வாழ்க்கையில இருக்கா? அடுத்ததா கடைசியா பார்த்து பிடிப்போம். அதுக்கு ஒட்டி ஒண்ணு இருக்கு. கீழ்ப்படிதலுக்கு ஒட்டி ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் தெளிக்கப்படுதல், கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேகமா பார்ப்போம். பழைய பாடல முழுசா பார்த்துட்டு வந்தோம்னா எங்க ரத்தம் தெளிப்பு வருது, எங்க ரத்தம் தெளிப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வர்றது இல்லை. ஆக்சுவலா எந்த பலி கொடுக்கும் போதும் ரத்தம் தெளிக்கிறதுனே வர்றதே இல்லை. தெரியுங்களா, பலி கொடுக்கும் போது பலியை கொடுப்பாங்க, பண்டிகை பண்ணும்போது பண்டிகை, சடங்கு பண்ணும்போது சடங்கு. அந்த ரத்தம் வந்து பலிபீடத்துல தெளிக்குவாங்களே தவிர மனுஷர்களை தெளிக்கிறதே இல்லை. முனே இடத்துல தான் வருது. ஒரு இடம் வந்து ரத்தம் எங்க தெளிக்குவாங்கன்னா அந்த குஷ்டரோகி சுகமடையும் போது அவனுக்கு ரத்தம் தெளிச்சு அவன் சுத்தமானவன் சொல்லலாம். ரெண்டாவது, ஆசாரியர்கள் பணியை நியமனம் பண்ணும் போது அவங்களுக்கு ரத்தம் தெளிப்பாங்க. அது ரெண்டும் இதுக்கு சூட் ஆனது இல்ல. இன்னொரு முக்கியமான இடத்துல ரத்தம் தெளிப்பு ஏற்படுது. எங்க தெரியுமா? சிஸ்டர் சொன்ன மாதிரி எக்ஸோடஸ் தான். எக்ஸோடஸ் 24:3 இருந்து படிங்களா.
மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியமங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அப்பொழுது கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான்.
பாருங்களேன், இப்ப இதுதான் ஒரே டைம் ஜனங்க மேல ரத்தம் தெளிக்கிறது. அது அடிக்கடி நடக்கிறது இல்ல. ஒரே டைம் பைபிள்ல போட்டிருக்கிறது வந்து இதுதான், ஜனங்க மேல எல்லார் மேலயும் ரத்தம் தெளிக்கிறது. அதைத்தான் பேதுரு இங்க மனசுல வச்சு சொல்றாரு. என்ன நடக்குது அங்க? மோசே வந்து கற்பனை எல்லாம் போதிக்கிறார். ஆண்டவருடைய பத்து கற்பனை ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் போதிக்கிறார். போதிச்சுட்டு பலி பண்ண சொல்றாரு. பலி பண்ணிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு வராங்க. அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேல தெளிக்கிறார். தெளிச்சுட்டு அந்த வார்த்தையை மீண்டுமா படிக்கிறார். படிச்சுட்டு அந்த ஜனங்கள்லாம் என்ன பதில் கொடுக்கறாங்க, நாங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வாழ்க்கையில் இன்னுமே நடக்க போறோம், கீழ்படிய போறோம்னு வருது, கீழ்படிய போறோம்னு வருது. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க அந்த ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கிறார். தெளிச்சு இது ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. சாதாரணம் இல்ல, நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை தாங்க பேதுரு இங்க கொண்டு வர்றார், இந்த வார்த்தையை தான் கொண்டு வர்றார். இதெல்லாம் நடந்து தேவனுடைய தீர்மானம் பரிசுத்தமாக்கு பரிசுத்தாவினுடைய பரிசுத்தமாக்குதல் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து இது ஒரு உடன்படிக்கையில வருது. ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அந்த ரத்தத்துல நீங்க உடன்படிக்கையில வந்திருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கையில நீங்க என்ன சொல்றீங்க, தேவனுக்கு நாங்கள் கீழ்படிய போறோம், கீழ்படிய போறோம். அதனால தான் உங்க மேல இந்த இதெல்லாம் சொன்னதுனால தான் உங்க மேல அந்த ரத்தம் தெளிக்கிறார். தெளிச்சு சரி நம்ம சில நேரங்களில் கீழ்படியாம போயிட்டோம்னா என்ன ஆகுது, உடன்படிக்கை உடைஞ்சு போச்சா? இல்ல. அதனால தான் அந்த ரத்தத்தை நம்ம மேல தெளிச்சது மாத்திரம் இல்ல, வேற எங்கேயும் தெளிக்கிறாரு, பலிமீடுத்து மேல தெளிக்கிறாரு. என்ன அர்த்தம், நம்ம கீழ்ப்படிதலை முழு நோக்கத்தோடு கொண்டு ஆண்டவர் கீழ்ப்படிய பாக்குறோம். எஞ்சி இருக்கிற பாவத்தினால சில நேரங்களில் கீழ்ப்படியாம போகும்போது அந்த உடன்படிக்கையில தேவன் என்ன ப்ராமிஸ் பண்றாரு தெரியுமா, உன் பாவத்தை நான் மன்னிப்பேன், உன்னுடைய கீழ்ப்படியாமைய நான் மன்னிப்பேன். அது ரெண்டும் கலந்த ஒரு உடன்படிக்கை. எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்களேன். நான் முழுசா தேவனுக்கு கீழ்படிய போறேன், இனிமே தேவன் பேச்சதான் கேட்க போறேன், இயேசு கிறிஸ்து கீழ்படிய போறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கீழ்படிய போறேன். அந்த கீழ்ப்படிதல்ல நான் விழுவும் போது சில நேரங்களில் எஞ்சிருக்கிற பாவத்தினால் நான் தவறும் போது அது உடையறது இல்ல. ஏன், அந்த பலிபீடம் என்னை காப்பாத்துது, அந்த பலிபீடம் என் பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்குது. அந்த உடன்படிக்கைய நினைவுபடுத்துற மாதிரி தான் இதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பாருங்களேன் அந்த மூணு காரியம் எவ்வளவு அழகா வருது. இயேசு கிறிஸ்து இதாங்க ரட்சிப்பின் செயின், ரட்சிப்பின் செயின். இந்த உடன்படிக்கை செயின்ல இருக்கிறவங்க தான் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவங்க. தேவனால் அவர்கள் முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், பரிசுத்தாவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு மறுஜென்மம் அடைஞ்சிருக்கணும். அந்த மறுஜென்மம் அடைஞ்ச அடையாளம் என்ன, இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிற உடன்படிக்கையில அவங்க சம்பந்தப்பட்டிருக்கணும். அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தை பயன்படுத்தி இல்ல, இங்க இருந்தாங்க எடுத்தாரு, இது என் ரத்தத்தினால் ஆகிய இது உங்க மேல தெளிச்சிருக்கு. தெளிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், அடவரே உன் வார்த்தைக்கெல்லாம் இன்னுமே நீதான் தெய்வம், வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்படிய போறேன், இந்த உடன்படிக்கையில நான் வரேன்னு நம்ம எடுத்து ஞானஸ்தானம்லாம் எடுத்தோம் இல்லையா, நீங்கெல்லாம் வந்து படிச்சீங்களையா, அந்த நேரத்தில் ஆவிக்கூறிய விதத்துல ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கு. இன்னுமே ஆண்டவர் வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிய போறேன். அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியாத போகும்போது முழு நோக்கத்தோடு தான் நம்ம செய்யணும் போகும்போது அந்த பலிபீடத்தின் ரத்தம் நம்மளை காட்டுது. சரி, நம்ம இதோடு முடிப்போம். இந்த பெரிய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம், பெரிய அதிசயமான காரியங்களை பார்த்துருக்குறோம். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் பாருங்க, நம்மளுடைய ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்புனா ரொம்ப சீப்பாக போயிருது, ரொம்ப சீப்பாக போயிருது. ரட்சிப்பு எவ்வளோ பெரிய காரியம். ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, ஒரு த்ரியேக தேவன் சம்பந்தப்படாவிட்டா, த்ரியேக தேவன் செய்யாவிட்டா ஒரு பாவியை ரட்சிக்கவே முடியாது. ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு ஒரு த்ரியேக தேவன் தேவை. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. அதனால தாங்க எபிரேயர்ல போட்டிருக்கு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலை அற்று இருந்தா, கேர்லெஸ்ஸா இருந்தா நான் தண்டனைக்கு எப்படி தப்புவோம். தேவன் உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி அவனை தீர்மானிச்சிருக்கார். முன் அறிவின்படி பரிசுத்தாவி உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும்னு. அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இருந்தா தண்டனைக்கு நீ எப்படி தப்புவ. எவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்களேன். அவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கும் போது சரி ஐயோ இவ்வளோ சொல்றீங்களே நான் என்ன பண்றது, அதனால சரி நான் ஒத்துக்கிறேன், நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன், நான் மெம்பர் ஆயிடுறேன் அப்படின்னு வந்துட்டா அது சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா, யோசிச்சு பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டுதல் அந்த மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கும், பரிசுத்தாவினால பரிசுத்தமாக்குதல் நடக்கும். என்ன பரிசுத்தமாக்குதல், அவங்களுக்கு உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து உலக காரியங்களை வெறுத்து தேவன் பக்கம் திரும்புற அந்த பரிசுத்தமாக்குதல் நடக்கும். இந்த உலகத்துல எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை, நான் ஒரு பரதேசி, இன்னுமே இந்த உலகம் எதுலையுமே நிரந்தரம் இல்லைன்னு தேவன் பக்கம் திரும்பி இயேசு கிறிஸ்துக்கு அவங்க கீழ்ப்படுகிற மார்க்கெல்லாம் மாறுவாங்க. எப்படி கீழ்ப்படுகிறது, உன் தகப்பனையும் தாயும் மனைவியும் இதையும் நீ வெறுக்காவிட்டால் சீஷன் இல்லை என் பின்னாடி வர முடியாதுன்றார். எப்படி இங்க யாருங்க கீழ்படிய முடியும்? இந்த பரிசுத்தமாக்குதல் நடந்தவங்க தான் அப்படி வர முடியும். சில காரியங்கள்ல பாவத்தை விட்டு வரணும், உலக உறவுகளை விட்டு வரணும்னா நம்ம அறுத்துக்கிட்டு கூட வர வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். சில ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரணும், ஏன் சில நேசிக்கிறவங்களை விட்டு வரணும், அறுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். பரிசுத்தாவின் வல்லமை தான் அதை செய்ய வைக்கிறது. தெரியுமா, ஏசு கிறிஸ்துக்கு கீழ்படிஞ்சு வருது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் சாமி. அதாங்க தெரிந்து கொள்ளப்பட்டது மக்களுக்கு நடக்கிறது. அது உங்களுக்கு நடந்திருக்கா? சும்மா அந்த ஞானஸ்தானம் எடுத்துறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னமே நான் இயேசு கிறிஸ்து கீழ்படிய போறேன். பரிசுத்தமாக்குதல் என் ஆவி எனக்குள்ள வேலை செஞ்சிருக்கு. இன்னமே என்ன நடந்தாலும் இயேசுக்கு தான் கீழ்படிய போறேன். அவங்க தாங்க பேப்டிசனுக்கு வரணும், அவங்க தாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா அதை விட்டுட்டு நம்ம இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நம்ம இருந்தோம்னா தண்டனைக்கு தப்பவே முடியாது. பெரிய தண்டனை உங்களுக்கு வரப்போகுது. இன்னைக்கு அதை நினைச்சு ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ள அவங்க இருதயம் கடினப்படுறதுக்குள்ள மனம் திரும்புங்க. பெரிய ரட்சிப்பு இது, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. இதுகிட்ட பேரம் பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காது, பெரிய ரட்சிப்பு. இன்னும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய உறவு தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். முன் அறிவின்படிய அதை நான் சுருக்கமாக முடிச்சுட்டேன், ஒரு செருமனே எடுக்கலாம். என்னங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நானே ஆள் அடையாளம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு உறவு வச்சிருக்காருன்னா என் முன்னறிந்திருக்கிறார். எப்படியே ரொம்ப நெருக்கமா என்ன அறிஞ்சிருக்கிறார், அப்படி என்ன அறிஞ்சிருக்கிறாருன்னா அவருக்கும் இருக்கிற எனக்கும் இருக்கிற உறவுல நான் எப்படிங்க இருக்கிறேன் இன்னைக்கு? அந்த உறவுல வளர்றதுக்கு நாங்க என்னங்க பண்றேன்? எவ்வளவு பெரிய ஆறுதல் ஒரு விதத்துல யோசிச்சோன்னா, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து என்னுடைய அல்ப ஜப வாழ்க்கையிலயோ இல்ல என்னுடைய மூடுபடி இருக்கிற வாழ்க்கையிலயோ சம்பந்தப்பட்டுல, அவருடைய முன் தீர்மானத்தின்படி அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல நிக்குது. எவ்வளவு பெரிய ஆறுதல் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம், இவ்வளவு பெரிய சத்தியங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறோம். ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்கவா, உங்க வாழ்க்கையில ஒழுங்க கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒழுங்க கொண்டு வாங்க, உங்க ஜப வாழ்க்கையில ஒழுங்க கொண்டு வாங்க. இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான அழைப்பு. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஒரு மனுஷன் வந்து சாதாரணப்பட்ட மனுஷன் திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டான், அவன் என்னங்க பண்ணுவான்? இன்னுமே கண்ணா பின்னா அவன் இருப்பானா? ஒழுங்கா இருக்கும். ஒழுங்க அவன் வாழ்க்கையில பாக்கலாம். நம்ம வாழ்க்கையில இனிமே ஒழுங்கு இருக்கணுங்க. இதுக்கெல்லாம் நம்ம அதான் கொடுக்கணும். இவ்வளவு பெரிய உற்சாகம் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவர். நான் கொடுக்குற பதில், என் ஜப நேரத்துல நான் ஒழுங்கா இருப்பேன், என் வேத வாசிப்பு நேரத்தில் நான் ஒழுங்கா இருப்பேன், என் குடும்ப ஜப நேரத்தில் நான் ஒழுங்கை கொண்டு வருவேன். நமக்கு ஒழுங்கு இருக்கணும் உங்க வாழ்க்கையில. ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், வாழ்க்கையில் எதுவுமே விபத்தா நடந்துறது இல்லை. ஒரு மனுஷன் நல்லா ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்து திடீர்னு விபத்தா வர்றது இல்லை. அநேக வருஷங்கள் அதுக்காக ஒழுங்கு பார்த்துருக்கலாம் வாழ்க்கையில. ஒரு குடும்ப பக்தியில ரொம்ப நல்லா, அப்பா எப்படிப்பா வளர்த்தாங்க இந்த பிள்ளைங்கள்னா சாதாரணமா வந்துருது இல்லை. அநேக வருஷங்கள் குடும்ப ஜபத்துல அந்த குடும்பம் ஒழுங்கா இருந்திருக்கும், அதனால தான் அந்த குடும்பம் அவ்வளோ அழகா வந்திருக்கு. அந்த ஒழுங்கு நம்ம வீட்டுல இருக்கா? அந்த ஒழுங்கு நம்ம சொந்த வாழ்க்கையில இருக்கா? அப்பதாங்க அதிசயங்கள் நடக்கும். நம்ம குடும்ப வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கணும் ஜப நேரத்துல. அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மூடு இருக்குதோ மூடு இல்லையோ, ஒழுங்கு டிசிப்ளின் என் வாழ்க்கையில இருக்கும். ஜப நேரம் ஜபம், வாத வாசிப்பு. சில நேரத்தில் சுகவீனத்தில் நமக்கு ஒழுங்கு இல்லாமல் போயிருது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் அது ரொம்ப இதாயிருது. அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு ஒழுங்கை நம்ம கடைப்பிடிக்க பார்க்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில. சப வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கணும். சப வாழ்க்கையில் சில பேர் சில மீட்டிங்கெல்லாம் நீங்கள் வர்றதில்ல. இதுவா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதல்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஜப மீட்டிங்குன்னு நம்ம வைக்கிறோம், ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு சப ஜபோ ஜப கூட்டம் தான் அந்த சபையுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா செருமனத்தெல்லாம் எல்லாம் வந்துருவாங்க, ஆனா ஜபோன்னு வைக்கும் போது தான் பார்த்தோம்னா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. எல்லா சபைகளும் அப்படித்தான், நம்ம சபையும் அப்படியா இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் இவ்வளவு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. சப வாழ்க்கையில ஒழுங்கு. ஒரு மீட்டிங்க்கு மீட்டிங் இருக்குது ஆனா நான் போவாம இருக்கிறேன்னா எப்படிங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? மீட்டிங்ல ஒழுங்கு, நம்ம சப வாழ்க்கையில ஒழுங்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்க கொண்டு வாங்க. அது ஒரு பெரிய சஜஷன் சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளோ பெரிய தெரிந்து கொள்ளுதல் பாருங்களேன். பரிசுத்தமாக்குதல் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம், ரெண்டு காரியத்தை முக்கியமா கவனிக்கணுங்க. ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒன்னு பரிசுத்தமாக்குதல், அடுத்தது கீழ்ப்படிதல் இல்லைங்களா. இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அடையாளம். தேவன் தெரிந்து கொண்ட யாரையுமே பரிசுத்தமாக்காம விடமாட்டேன். இல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனா நான் பரிசுத்தமா வளரல அப்படின்னா தேவனையே பொய்யா மாத்திரம். நம்ம சொல்றது இல்ல, தேவனையே பொய்காரனா மாத்திரம், பொய்யரா மாத்திரம் நம்ம. அப்பதான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை யாரையுமே பரிசுத்தமாக்காம விடமாட்டார், பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். நான் பரிசுத்தத்துல வளர்றது இல்ல, ஒன்னும் இல்ல, ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் சொல்றோம்னா அது பெரிய தேவ தூஷணம், செய்யக்கூடாது. பரிசுத்தில நம்ம வளரணும். ரெண்டாவது கீழ்ப்படுதல்ல நம்ம வளரணும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும், ஜப செய்வோம்.